நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா,
நன்றி செலுத்துறோம் ஐயா.
உலகமல்ல மறைச்சுதையா, உணர்வு எல்லாம் நீக்குதையா, இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கணும், இரவும் பகலும் ஐயா நான் வசனம் தியானிக்கணும்.
நல்ல தகப்பனே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய இன்ப பிரசன்னம் எங்களை நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் மத்தியிலே அளவில்லாமல் இறங்கி அளவில்லாமல் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற மகத்தான வல்லமைக்காய்
ஸ்தோத்திரம்,
அபிஷேகத்துக்காய்
ஸ்தோத்திரம்,
ஆறுதலுக்காய்
ஸ்தோத்திரம்,
சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம், அக்கினிக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்தியுடா எங்களை நடத்துங்கப்பா. உன் வசனம் எங்களுக்கு மருந்தாகட்டுக்கு, எங்களுக்கு உணவாகட்டுக்கு
ஆண்டவர்,
கசியாகட்டுக்கு ஆண்டவர், ஆண்டவரே வார்த்தையினால எங்களை இந்த நாள்ல நிரப்பி அனுப்புங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 92 அதிகாரம், சங்கீதம் 92 அதிகாரம் பதின்மூன்றாவது வசனத்தை வாசிப்போமா.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்களாம், செழித்திருப்பார்கள். சங்கீதம் 52:8 வாசிங்கள்.
நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன்.
இந்த வார்த்தைகளுக்கு உள்ளுக்கு கடந்து போவதற்கு முன்பதாக எபிரேயர் 10 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10 அதிகாரம், எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து வாசிங்க.
சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். மோசேனுடைய பிரமாணத்தை
25 வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல், சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டு நாம் பாவம் செய்தால் இனி நமக்கு அடிக்கப்படுவதற்கு ஒரு பலியான ஆடு கிடையாது. ஆகவே பாவம் செய்கிறவர்கள் சபைக்கு வரமாட்டார்கள் என்று மேல் வசனத்தையும் கீழ் வசனத்தையும் சேர்த்து பிடித்துக் கொள்ளலாம். மேல்வசனம் என்ன, சபை கூட சிலர் விட்டு நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம். நாளானது சமீபமாயிருக்கிறது, நாளானது சீக்கிரமாயிருக்கிறது. நாம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடுகிற நம்முடைய ஓட்டத்திலே நம்முடைய நாளிலே நமக்கு இருக்கிற வேலைகள் ஸ்ட்ரெஸ்கள் காரியங்களே மறந்து விடுகிற மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். யாராவது ஒவ்வொரு நாளும் வெளிமிந்து இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார் என்று சொல்லி நாம சொல்றோமா? இல்ல, அங்க போகணும், இங்க போகணும், இதை செய்யணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அதுக்குள்ள பைபிள் ஸ்டடி இருக்குது, அதுக்குள்ள பாசிபிள், அங்க போகணும், இங்க போகணும் சொல்லி கதையோட கதையாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் ஒரு நாளும் சொல்லுவதில்லை, இயேசு வரப்போறார். இன்றைக்கோ தெரியாது, இன்றைக்கு ஆறாவது இத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் விடிய காலம் எளிமே இன்னைக்கு இயேசு வந்தா என்னன்னு சொல்லி அதுக்குரிய ஆயத்தமாறாவது பண்ணிருப்போமா? நான் ஆறாவது ஆயத்தம், இன்னைக்கு இயேசு வந்தாலும் வரலாம், வர முடியாதுன்னு சொல்லி எங்களால சொல்ல முடியாது. இன்றைக்கும் இயேசு வரலாம், அதை எங்களால சொல்ல முடியாது இல்லையா? அது அவருடைய காரியம். ஆனா நாம் ஒரு நாளும் எழும்பி நின்று ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம், பைபிள் ஸ்டடிக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம், வேலைக்கு போறதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம், சில காரியங்களை கதைப்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கோம். ஆனா இயேசு வந்தாலும் வரலாமே இன்றைக்கு என்று சொல்லி நாம் ஆயத்தப்பட்டது கிடையாது. நான் ஆயத்தப்படல இன்னைக்கு இயேசு வரலாம் என்ற ரீதியில இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது, சிலர் சபைக்கு வருகிறதை விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாதே, நீ விட்டு விடாதே. 26வது வசனத்தை திருப்ப வாசிங்க.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால்,
கொஞ்சம் சத்தியத்தை அறிந்ததும் பிற்பாடு, வேதத்தை கற்றுக்கொண்டதும் பிற்பாடு நாம் பாவம் செய்கிறவளா இருந்தால், வாசிங்க,
மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல்.
வேறொரு பலி இனி கிடையாது. ஏன்? ஒரே மகா பிரதானமான பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் திரும்பி வந்து திரும்ப சிலுவையிலே பலியாவது கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பலி, ஒரே ஒரு விடுதலை, ஒரே ஒரு ரட்சிப்பு. காத்துக்கொண்டு முடிந்தால் காத்துக்கொள். அழினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். மனுஷனுக்கு, மனுஷனாய் பிறந்தவனுக்கு 1000 பிரச்சனை, மனிதனாய் பிறந்தவனுக்கு 1000 வேலைகள், மனுஷனாய் பிறந்தவனுக்கு 1000 விதத்தில காரியங்கள், மனுஷனாய் பிறந்தவனுக்கு 1000 விதமான காரணங்கள். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். ஏன்? நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்த்திருங்கள். நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லி, வருகை வரும் என்று சொல்லி, இயேசு வருகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்திருங்கள். இயேசுவை சிநேகிக்கிறவன், தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை விரும்புகிறவன் சபை கூடி வருதலை விட்டு விலக மாட்டான். ஆண்டவரோடு தனிப்பட்ட விதமான உறவு இருக்கிற மனுஷன், நான் விரும்புகிற ஒரு இடத்தை அந்த இடத்துல நான் போகாம விட மாட்டேன். எனக்கு விருப்பமான ஒரு இடம் என்று சொல்லிச்சுன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிற 7 நாள்ல, கிழமை கணக்கில் 7 நாள்லையும் இந்த 7வது நாள் தான் விருப்பமான நாள். நம்முடைய 6 நாள் ஓட்டங்களும் இந்த 7 நாளை கருத்தான் இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. திங்கட்கிழமை கதைக்கு தொடங்கினாலும் ஆராதனை குறித்து கதைப்போம், செவ்வாய்க்கிழமை கதைக்கு தொடங்கினாலும் ஆராதனை, எந்த டேர்மின் வந்தாலும் ஆராதனை சரியா இருக்குமா என்பது. ஏன்? இந்த ஓட்டம் எல்லாம் எங்கே இருக்கிறது? அந்த 7வது நாளை கருதி இருக்கிறது இல்லையா?
ஆகவே சபை கூடி வருதலை ரட்சிக்கப்பட்ட நீ வேதத்தை அறிந்து கொண்ட நீ அறியாதவர்களை விட்டுருங்க. வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டு தேர்ந்த நீ சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நமக்கு ஆயிரம் விதமான காரணங்களை உருவாக்கலாம். நான் அடுத்த ஞாயிறு சபைக்கு வராமல் இருப்பதற்கு ஆயிரம் விதமான காரணங்களை கொண்டிடலாம். தேவ சபைக்கு முன்பாக கொண்டிடலாம், தேவ ஜனங்களுக்கு முன்பாக கொண்டிடலாம், தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டிடலாம். ஆனால் தேவன் அதை அங்கீகரிப்பாரா என்பதுதான் கேள்வி. அடுத்த காரியம் நமக்கு தேவையில்லை, நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நான் ஞாயிறு ஆராதனை வரவில்லை என்று சொல்லி சொன்னால் அதை இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அங்கீகரிக்கிறாரா இல்லையா என்பது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் ஆராதனைக்கு நான் வராம இருக்கிறதை இயேசு தனிப்பட்ட ரீதியிலே உனக்கு அங்கீகரிப்பாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி இல்லையா. ஆகவே சபை கூடி வருதலை, சபை கூடி வருதலில் இருக்கிற இன்பம், அதில் இருக்கிற ஆசீர்வாதம் அது ஏராளம். அதை புரிந்து கொண்டவன் இதை விடமாட்டான். விளங்கிச்சா? அதுல அதுல காரியங்கள் வேற எக்கச்சக்கம். அதுல ஒரு சில காரியங்களை இன்னைக்கு பார்ப்போம். சபை கூடி வருதலுடைய பிரதிபலன் என்னன்னு சொல்லுங்க. சபை கூடி வருதலை நாம் விட்டுவிட முடியாது இல்லையா, விட்டுவிட முடியாது. சபை வீடு விடுதலை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை அறிந்து பின்பண்ணி பாவம் செய்தா உனக்கா வேண்டி ஒரு இயேசு திரும்ப வரப்போறது கிடையாது, கிடையாது, கிடைக்கவே கிடையாது. சோ இதை இப்படியே வைத்துக் கொண்டு நாங்க இனி சங்கீதத்துக்கு போவோம். எங்க 92வது சங்கீதம். ஏன்னா இதை சொன்னு சொல்லிச்சுன்னா சபைக்கு வந்தாதான் இங்க இருக்கிற காரியங்களை நாம இப்ப புரிஞ்சு கொள்ள முடியும். அதன் அடிப்படையில தான் நான் பேசுகிறேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை திருப்ப வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள்.
52:8 வாசிங்கள். 52:8 சங்கீதம். 52:8
நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களா? எப்படி இருப்பார்கள்? வசனம் என்ன சொல்லுகிறது? செழித்திருப்பார்கள். அவங்க செழித்திருப்பார்கள், பச்சையான மரத்தை போல் அவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. நாம எப்படி இருக்கிறோம்? நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நாம எல்லாம் எந்த விதத்தில் இருக்கிறோம்? செழித்திருக்கிறோமா? புஷ்டியாக இருக்கிறோமா? நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்களா? செழித்திருப்பார்களாம். ஐயா, நாட்டப்பட்டவன் தான் செழிக்க முடியும் இல்லையா. வைக்கப்பட்டவர்கள், அந்த சைட்ல நிறுத்தப்பட்டவர்கள் செழிக்க முடியாது. ஆகவினாலே நாட்டப்பட்ட நீ செழிக்கப்பட வேண்டும். ஆகினாலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் வந்தாத்தான் நீ நாட்டப்பட முடியும், நாட்டப்பட்டாத்தான் நீ செழிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா வரையில் என்று சொல்லிச்சுனா நாட்டப்படவும் முடியாது, செழிக்கவும் முடியாது. ஒரு பிரயோசனமே இல்லை. வேதத்தில் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, உன்னுடைய நிழலண்டையிலே தங்குவதற்கு அநேகர் ஓடி வருவார்கள் சொல்லி. நாட்டப்படாத உனக்கு எப்படியா நிழல் வர்றது? நாட்டப்பட உன்னுடைய நன்மையிலே மற்றவர்கள் தங்க வேண்டும் இல்லையா, இல்லையா? நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. சபையில் இருக்கிற பொழுது நாலு பேர் வந்து உங்களோட விரும்பி கதைக்கிறாங்களா? விரும்பாம கதைச்சாங்கன்னு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. விரும்பி கதைக்கிறேன்னு சில பேர், சில பேர் சில ஆராதனைக்கு வர்றாங்கன்னு சிலருக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்களோட கதைச்சா அவரு அது காணும் இல்லையா? அவங்களோட கதைச்சிட்டா வசனம் சொல்லிட்டாங்க, உற்சாகப்படுத்திட்டேன், நான் போற பிரச்சனை சரியப்பா எல்லாம், அப்படி ஒரு சந்தோஷம் வருவாங்க. உங்களை கண்டா சந்தோஷம் வருதா மற்றவங்களுக்கு? தனிப்பட்ட விதத்திலே நமக்கு நங்களை குறித்து நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையா? தனிப்பட்ட விதத்தில் எங்களை குறித்து நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். ஆகினாலே நாட்டப்பட்டு நீ செழித்திருக்க வேண்டும், புஷ்டியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், வந்து பார்த்தார், சரியான பசி. இயேசுக்கு பசி உண்டாயிட்டது, ஆண்டவருக்கு பசி உண்டாயிட்டது. என்ன கொடுமை பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, குருவிகளுக்கு கூட நான் தான் ஆகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். பார்த்தா ஆண்டவருக்கு பசி உண்டாகி ஒரு மரத்தண்டையில் வந்து பார்த்தா, மரமோ ஆச்சரியமான விதத்துல வளர்ந்திருக்குது, பச்சையோ பச்சை, என்னவோ மரம் அந்த மாதிரி நிக்குது, ஆனா கனியோ கனியோ இல்லாம போயிட்டுது. பரிதாபம் இல்லையா? அநேகர் கிறிஸ்தவர்கள் என்ற பேரை தெரிஞ்சுக்கொண்டு கனி இல்லாம ஓடி திரியறாங்களே, படுபாவி பசங்க இல்லையா? எல்லாருக்கும் பேர் கிறிஸ்தவர்கள் இல்லையா? பெரிய கிறிஸ்தவர்கள் ஐயா, என்னையா பெரிய கிறிஸ்தவர்கள்? கனி இல்லாத ஒழுங்கான வாழ்க்கை இல்லாத மனிதன் நீ கிறிஸ்தவத்துக்கே லாய்க்கில் போயிருவிட்டு. ரட்சிக்கப்பட்டு வேதத்தையும் கையில தந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, வாசிச்சும் கனி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சொன்னார் வேதத்தில் இடத்துல கனி இல்லாத மரத்தை வெட்டி போறதுக்கு பிதா எழுப்பி வந்தார். தெரியுமா, இதெல்லாம் கணக்கு ஸ்டோரேஜ் இருக்கு, கணக்கு ஆரியம் இருக்குது. இல்ல பாத்தீங்கன்னு ஆச்சரியம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அடிக்கு அடியில ஒவ்வொரு மரத்துக்கு மடியில பெரிய கோடாலி வைக்கப்பட்டிருக்கியா? எல்லாரும் கோடாலியோட தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் பக்கத்துல ஒரு கோடாலி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? கனி தரையிலையோ பிதா இறங்கி வருவார். குமாரன் வர்ற நாள்ல தானே இருக்கு, அந்த நாள் அந்த நாள்ல தான் இருக்குது இல்லையா? ஆண்டவர் சொன்ன ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கட்டு, டைம் கொடுங்க ஆண்டவர், இந்த மரம் கொஞ்சம் கொத்தி கித்தி ஏதாவது செய்யற கனி வரட்டுக்கும். வந்துச்சுன்னு சரி, ஓகே, இன்னும் ஒரு வருஷம் தார, கனி வர இல்லையோ வெட்டு போடு. எங்க போடுறது? அக்னியில போடு. அக்னியில போடுறது மரம் நரகத்துல போடுன்னு சொல்லு வழங்கிச்சு. கனி தருகிற இங்க பார்த்தா மரம், மரமோ மரம், நிழல் கொடுக்கணும். நாம கிறிஸ்தவர்கள் சொல்லி சொன்னா, தேவனை அறிந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்த ஜனமனு சொன்னா, உன்னுடைய நிழலே மற்றவர்கள் நன்மையை பெற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நன்மையை பெற வேண்டும், உன்னுடைய நிழலிலே மற்றவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். நிழலே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது இல்லையா? நிழல் அந்த நிழல்ல உறவாடுவதற்கு வாஞ்சியா இருப்பார்கள் சொல்லுது வேதம் இல்லையா? கனி நீ நாட்டப்பட்டிருக்கிறன்னு சொல்லிச்சுன்னா உனக்குரிய கனி இருக்கணும். கனியை குறித்து வாசிக்கிறதா? எத்தனை கனி வாசிக்கவா? உங்களுக்கு எத்தனை கனி இருக்குது? நம்ம வாழ்க்கையில எத்தனை கனி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ரெண்டு கனி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த கனியை நோக்கி ஓடுவதில் தவறு இல்லை. எல்லா கனியும் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி முழுங்கிறது தான் தவறு. ரெண்டு கனியை நிறுத்தல, என்னால மற்றவர்களுடைய அன்பா இருக்க முடியலன்னு, ஓகே, ஆனா அதற்குரிய முயற்சி. ஆனா நாம எல்லாம் நல்ல 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 கனி வாங்கி நாங்க பூத்து குலுங்கி கொற்றோன்ற மாதிரி இருக்கிறது தான் தவறு. பாருங்க, புலியை ஒத்துக்கொள்ளுகிறவன் தேவனுக்கு முன்பாக நீதிமா, புலியை மறைக்கிறவன் அவன் வாழவே மாட்டான் சொல்லி வேதம் சொல்லுகிறேன் இல்லையா? நீ ஒத்துக்கொள் தேவனுக்கு, ஆண்டவர் எனக்கு இந்த கனி இல்லையப்பா, அன்பு இல்ல, என்னால் அன்பா இருக்க முடியல ஆண்டவர், பரவாயில்ல அது ஒத்துக்கொள். தேவன் அதுக்குரிய கிருபியை நமக்கு அளிப்பார். அதை விட்டுட்டு இருக்கிற மாதிரி நடிச்சியோ, கடைசி நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை நடிப்பாகவே இருக்கும். உலகத்திலே நடிக்கிறவர்கள் அதிகம், அது காணும். ஒன்னு சொல்லவா, நடிகர்கள் சபைக்கு போதும், தயவு செய்து அப்ளிகேஷன் கொடுக்காதிருங்கள், நடிகர்கள் காணும். இனி உண்மையாக நடக்க கற்றுக்கொள்வோம், உண்மையாக நடக்க கற்றுக்கொள்வோம், உண்மையாக வாழ கற்றுக்கொள்வோம். ஆகையினாலே சங்கீதம் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக 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 போவோம், கரெக்ட் காரியங்கள் பார்க்கறது எனக்கு விருப்பம். சங்கீதம் முதலாவது அதிகாரத்தில் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க.
துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க வேண்டும். யார் சபையில நிறுத்தப்பட்டிருக்கிறவன், சபையில நாட்டப்பட்டிருக்கிறவன், அவன் தன் காலத்தில் கனியை கொடுத்து தானே ஆக வேண்டும். இன்றைக்கும் 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்த மாதிரியே இருந்தால் அதில் ஏதோ பிரச்சனை. சில மரங்களுக்கு ஒரே இலையெல்லாம் ஓட்ட பாருங்க, பூச்சி அரி அரி என்று அரிச்சு ஓட்டாக்கி போட்டுது. அதுல எப்படி அணி அதுக்கு அது இலை வந்துதான் கனி வர வேண்டும். அணி துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடக்கக்கூடாது. யாரு நாட்டப்பட்டிருக்கிறவன், துன்மார்க்க ஆலோசனை துரு ஆலோசனை வெளியில இருந்துதான் மாத்திரம் வருமனு சொல்லி நம்பாதீங்க. விளங்கிச்சுதான். ஆலோசனை என்பதுல சரியா கருத்தாக இருக்கணும். இது என்ன ஆலோசனை? இது நன்மை. ஆலோசனை எல்லாம் நன்மையை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லிச்சு ஏன் கொடுக்கணும் ஆலோசனை? அவன் இன்னும் கெட்டு போறதுக்கா? ஆலோசனை அந்த மனுஷன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், சுகமா, இதுக்குத்தான் ஆலோசனை. நீ கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் அது நன்மையாக இருக்க வேண்டும். அர்த்த வாசிங்க தொடர்ந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல்
பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்.
பாவிகளுடைய வழியில இருக்கவே கூடாது. பாருங்க, இருக்கவே கூடாது. நீ நிக்க கூடாத இடத்துல, நீ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னா நீ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது. விளங்கிச்சுதான். சில பேர் சில காரியங்கள் உதாரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆறு அப்போஸ்தலனாகிய போச்சுன்னா நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன்ன்ற மாதிரி தான் இது இல்லையா? நான் படித்தவனுக்கு படித்தவன், நான் படிக்காதவனுக்கு படிக்காதவன் மாதிரி, நான் குடிக்கிறவனுக்கு குடிக்கிறவன் இல்லையா? ஆகவே நீ நிக்கிற இடத்துக்கு குறித்து கவனமாயிரு இல்லையா? நீ எங்க போகிறாய், எங்க வருகிறாய், எப்படி பேசுகிறாய், என்ன செய்கிறாய், இதெல்லாம் முக்கியம். கனி கொடுப்பதற்கு கனி கொடுப்பது இல்லையோ, கடைசியில் இலையெல்லாம் ஓட்டே தான் இருக்கும் இல்லையா? அடுத்த வாசிங்க,
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரா.
பரியாசக்காரங்க மற்றவர்களை கூசு குறித்து அசட்டை பண்ணுகிறது, மற்றவர்களை சும்மா கேலித்தனமாக கதைத்துக் கொண்டிருப்பது, அவர்களுக்கு வேற வேலையே கிடையாது இல்லையா? அவங்கள விட்டுட்டு ஓடி தொலைங்க, எங்க ஓடுறீங்களோ தெரியாது, ஓடு, அவர்களை விட்டு ஓடு. அது யாரா இருந்தாலும் சரி, மற்றவர்களை அசட்டை பண்ணுவர்களுக்கு பக்கத்தில் நீ இராத. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், எவரையும் சரியான விதத்திலே கனம் பண்ணி பழகுவதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கனி. அவன் மற்றவர்களை அசட்டு பண்ணி அப்படி கதைக்குறளுக்கு பக்கத்தில் இராத, நில்லாத, அது யாரா இருந்தாலும் சார். அடுத்தது வாசிங்க,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தருடைய வேதத்திலே பசியுள்ளவர்களாக இருக்கணும், வேதத்தில் பசியுள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தை வாங்கி அது பாலும் தேனும் ஓடுகிற தெளிதேன் கூட்டில் இருந்து ஒழுகிற அந்த தெளிதேனிலும் மதுரமானது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எது? வேதவசனம். வேதவசனம். தேன் சாப்பிடாதாக்களாராது இருக்கீங்களா? அதை விட இனிமையானதுன்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா? தேனை விட, அதை விட, அதை விட இந்த வசனத்தை வர்ணிக்கிற, இந்த வசனத்தை விளக்குவதற்கு அதுக்கு அங்கால போக முடியாது. அதனால தேன் கூட்டில் இருந்து ஒழுகிற அந்த தெளிவேனை விட மதுரம், மதுரமானது. இந்த வசனத்தை வாசிங்களான்னு சொல்லி சொன்னா அவன் அவன் ஏதோ எல்லாம் வாசிச்சுட்டு திரிக்கிறான். இந்த வசனத்தை வாசிச்சு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அவன் ஏதோ வாசிச்சுக்கொண்டு ஏதோ செத்துட்டு இருக்கான். அடுத்தது பிரச்சனை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். என்னங்க இரவும் பகலும் வாசி? இரவும் பகலும் வாசி. நித்திரை வருதில்லைன்னு சொல்லி ஜபம் பண்ண வருகிறவர்களே, உங்களுக்கு அடுத்த முறை அப்படி வர்றவர்களுக்கு எல்லாம் அம்மளுக்கு என்ன தெரியுமா? பைபிள். இரவரவாய் வாசி. நித்திரை வரையில்லைன்னு சொன்னா நல்லா வாசி. அநேகருக்கு நித்திரை நித்திரை வேதத்தை வாசித்தால் நித்திரை வருதா? அதனால நீ வாசி, நான் சொல்றேன், நல்லா நித்திரை கொள்வார். வேதத்தை வாசி, வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிறவன். தியானிக்கணும், வாசிப்பது வேற, அந்த வசனத்தை தியானிக்கிறது வேற. எத்தனை பேர் தியானத்துக்கு டைம் எடுக்கிறீங்க? வாசிப்பதிலே போட்டி, வாசிப்பதிலே மன்னர்லாம் இருந்தாலும் அதுக்கு அடுத்த பக்கம் ஒரு வசனத்தை எடுத்து வச்சு அதுக்குள்ளுக்கு எவ்வளவுக்கு போக முடியும் சொல்லி போறதுதாயா வாழ்வு? அங்க போக இல்லையா? இது ஏன் சொல்லப்பட்டது? வாசிச்சு ஓகே போய் சொல்லாதிருப்பாயாக, ரெண்டு வாசிச்சுட்டு போறது இல்ல, பிரயோசனம் இல்ல. ஏன் போய் சொல்லக்கூடாது? நீ போய் சொன்னா பக்கத்தில் இருக்கணும் பாவம் இல்லையா? தேவனோட நீ பேச முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எப்படி ஏன் அது சொல்லப்பட்டது, என்ன காரணத்துக்கு சொல்லப்பட்டது? அதுக்குள்ள போகணும். சும்மா வாய்ப்பாடு பாடமாக்குறாங்க தெரியுமா? வாய்ப்பாட்டுல வாய்ப்பாடு பாடமாக்குறது, நான் பாடமாக்கிறேன் என்ன தெரியுமா? வாய்ப்பாடு பாடமாக்கிட்டு வாய்ப்பாடு சொல்லக்கு அது சரியா புள்ளியான்றது எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. அந்த கட 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 கடன்னு வாசிச்சு சொல்றது பாருங்க, அந்த ட்ரோவில அது போய்கிட்டு இருக்கு. ஆனா அது சரியான்றது நமக்கு தெரியாது இல்லையா? வாய்ப்பாடு சொல்லுங்க, டீச்சர் கூப்பிட்டு அஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லுன்னு சொல்லிச்சுன்னா கட 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 கடன்னு சொல்லிட்டு போ. ஆனா அந்த ஏப்ல சரியான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பாடமாக்கின் அந்த டியூன் இருக்கு பாருங்க, அதுல நமக்கு தெரியும் அது சரியா தான் இருக்கு. அதனால பிரயோசனம் இல்லை பாருங்க. டெஸ்டுக்கு வந்து உனக்கு சரியா தெரியும், அதுல வந்து வாய்ப்பாடு எழுந்து சொல்லி வர. அதனால வசனத்தை நீ வாசித்த, அதை நீ தியானிக்கணும். இன்னைக்கு தியானங்கள் கூடி போயிட்டு பாருங்க, எங்களுக்கு அக்கச்சக்கமான தியானங்கள். பைபிள் வாசிக்கவும் நேரம் இல்லை எங்களுக்கு, தியானிக்கவும் நேரம் இல்லை. ஏண்டா ஏராளமான காரியம் இருக்கு நாம தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான காரியம் இன்னைக்கு நமக்கு கூட்டி போயிட்டு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் யாரு? அவன் யாரு? அவன் பாக்கியவான் ஐயா, அவன் பாக்கியவான். நீ நாட்டப்பட்டிருக்கிறாய், சபையிலே நிப்பாட்டப்பட்டிருக்கிற நீ பாக்கியவான். எப்பொழுது வேதத்தை வாசிச்சு தியானித்து பரியாசக்காரன் உட்காரத்தில் உட்காராம துன்மார்க்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் பாவிகளோடு அங்கே இங்கே சொல்லி ஒளறிக்கொண்டு தெரியாத நீ தியானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். எனிவாசி அடுத்தது மூன்றாவது,
அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம்
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன் யார்? சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறவன். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினா அது புடுபுடுபுடன்னு வளரும் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை கண்டுட்டா மரமெல்லாம் ஆடு ஆடுந்து சொல்லி ஆடும் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டா பாருங்க, உரமா உரம் மரத்திற்கு கனியெல்லாம் தண்டு பாட்டுக்கு காய்க்க தொடங்குது ஐயா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறமா? கர்த்தருடைய ஆவியானவருக்கு பக்கத்தில் நாம் நடப்பட்டிருக்கிறோமா? அவருடைய அருகாமையை விரும்ப, அந்த அருகாமையால் விரும்பாத உனக்கு கனியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஆவியின் கனி, ஆவியின் கனி, ஆவியானுடைய அருகாமையில நீ நாட்டப்பட்டிருக்கணும். அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு எப்பொழுதும் வரணும். நமக்கு வர்ற தண்ணி எல்லாம் எங்க இருந்து ஐயா வருது? நமக்கு வருகிற தண்ணி எல்லாம் எங்க இருந்து வருது சொல்லுங்கோவன். அவரவர்களுக்கு தானே தெரியும் எங்க இங்கெல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்லி. நாம அநேக டைம்கள்ல நம்முடைய வாழ்க்கையை மறந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையை மறந்து நாம சில காரியங்களை செய்ய நினைக்கிறோம், எல்லாம் செய்ய துடிக்கிறோம், எல்லாத்தையும் செய்ய ஓடுகிறோம். உங்களுக்கு தான் தெரியணும் என்ன நடக்கும் அதுக்கு பிறகுன்னு சொல்லி இல்லையா? அவன் நம் வாழ்க்கையை மறந்து சில காரியங்களை செய்து ஆனா இங்க வேலை என்ன சொல்ற? அவன் நீ நாட்டப்பட்ட நீ எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நீ கால்களின் ஓரமாக நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே, தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போய் பார்க்க போன மரம் அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க இல்லையா? என்ன மரம் ஐயா பாருங்க இல்லையா? அதற்கு நேரம் காலம் இன்னைக்கு கனி கொடுக்கணும், ஆனா கொடுக்கல. ஆண்டவர் சபிச்சாராம் அந்த மரத்தை பார்த்து தெரியும். அதாவது வாழ்ந்துச்சு போச்சு பாருங்க, என்ன மரத்தில் வெட்டி போடு. அந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிச்சார் இல்ல, அதுக்கப்புறம் அது கனியே கொடுக்கல பாருங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் கனி இல்லாத வாழ்க்கை. ஆனா இங்க சொல்லப்படும், நீ நீர்க்கால்கள் நோரமாக நடப்பட்டு உன்னுடைய காலத்தில் நீ கனியை கொடுக்கணும். ஏன் நீ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன், நீ சபை என்கிற தோட்டத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷி, உனக்குள்ளே இருந்து வர வேண்டியது எல்லாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் ஆவியின் கனி, வேற எந்த கனியும் கிடையாது. நீ நினைச்ச கனியும் வேணா, உன் பக்கத்தில் இருக்கு நினைச்ச கனியும் வேணா, ஒரு கனியும் வேணாம். தேவையானது ஒன்றே, அது ஆவியினுடைய கனி. தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். சோர்ந்து கொண்டு நிற்காது, மூத்த தொங்க போட்டு கொண்டு நிற்காது, அது எப்பவும் கம்பீரமாக நிற்கும். ஆராதனைக்கு வந்துட்டா அதை பார்க்கவே முடியாது. ஏன், அதுக்கு தெரியும் தான் எங்க வந்திருக்கேன்னு சொல்லி. ஆராதனுடைய பிரதிபலன், ஆராதனுடைய மறுபக்கம், ஆராதனுடைய ரகசியத்தை கண்ட மரங்கள். 40 நாள் சாப்பிடாதவன் மாறி வந்து நிக்கவே நிக்க, அதையெல்லாம் புஷ்டியாக நிக்கும், அதையெல்லாம் சந்தோஷமாக நிக்கும். அதுக்கு தெரியும் ஆராதனை சொன்னா என்னன்னு சொல்லு. ஆராதனை என்பது வீட்டில் இருக்கிறது அல்ல. வீட்டில் நீங்க முகத்தை தொங்க போடுறீங்களோ இல்ல முகத்தை மறைச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களோட பிரச்சனை. ஆனா ஆராதனை, அவனுடைய மரபக்கம் தெரிஞ்சவன், அவனுடைய ரகசியம் தெரிஞ்சவன், அவனுடைய பாரம் தெரிஞ்சவன் சும்மா இருக்க மாட்டான் பாருங்க. தந்து இல்லை உதிராது, அது இலை. இந்த மரத்துக்கு ஏசு போன மரத்துக்கு நல்ல இலை இருந்தது. இலையும் இல்லாம இருக்கக்கூடாது, கனியும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டும் மரத்துக்கு தேவை. அதற்கு பேர் தான் புஷ்டியான மரம் இல்லையா. இலை உதிர்ந்து கனி கொடுத்தாலும் அந்த மரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்கு. இலை இருந்து கனி கொடுக்காட்டிலும் அதை விட மோசமான வியாதி இருக்கு இல்லையா. ஆகவே நாம பழகிருப்போம். நான் ஒருவரோட பழகினா அந்த மனுஷன், அந்த மனுஷத்துல நல்ல காரியங்கள் இருக்கிறது சொல்லி நாம விரும்பி பழகிறோமா, விரும்பி பழகிறோமா, அல்லாத ஒருவர் எங்கிட்ட வந்தும் விரும்பி பழகிறாரா? எத்தனை வயதுன்றது நமக்கு முக்கியம் இல்ல, எத்தனை வயதுல நாம இன்றைக்கு நின்று கொண்டிருக்கோன்றது முக்கியம் இல்ல. நாம இந்த இவங்கிட்ட போன போய் கொஞ்ச நேரம் கதைச்சா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த சிஸ்டர் போய் கதைச்சா அது எங்களுக்கு கொஞ்சம் நம்முடைய பிரச்சனைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அவங்க சொல்ற வசனங்கள், அவங்க சொல்ற காரியங்கள், தேவனுடைய ஆராதனைக்கு இப்படி செய்யலான்னு சொல்லி அவங்க அது நமக்கு ஆறுதலா இருக்கும்னு சொல்லி விரும்பி கதைக்கிறாங்களா? இங்க போறதை விட ஆலோசனை கேட்கறத விட கேட்காம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி கடந்து சொல்றாங்க. நமக்கு ஒரு காரியம் இருந்தா சரியப்பா, யோசப்புறவர்கிட்ட போய் கொஞ்சம் கதைப்புமே, அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல ஆலோசனை வந்தா எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அது உதவியா இருக்கும் சொல்லி நினைக்கணும். இல்ல இந்த மனிதனை கிட்ட போகாம இருந்தாலே ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி ஓடுறோம். ஆவியின் கனி நமக்குள்ள இருந்தா அது பிரயோசனப்படணும். அதை விட்டுட்டு சும்மா நாம வச்சுக்கொண்டு சில பேர் நாம நினைக்கிறது என்ன சொன்னா, எங்களுக்கு கனி இருக்குது, கனி இருக்குது, கனி இருக்குது, இருக்குது இருக்குது, பிரயோசனம் இல்லாத கனி. சில கனி கைக்குது, என்ன செய்யறது, அதுக்கும் பேர் கனிதான். கனி சிலது கைக்குது, அதுக்கும் பேர் கனிதான் இல்லையா. சந்தையில 1000 விதமான கனி இருக்குது, எல்லாத்துக்கும் கனிதான் பேர். எப்படி இருக்குது நம்ம கனி என்றுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறோம் நாம சபையில பெரிய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லி, பரிசுத்தவான்கள் சொல்லி, அதை விட பெரிய ஒரு முடி. ஆனா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அதுதான் முக்கியமானது, அதுதான் தேவையானது. பேச்சுக்கள் நமக்கு வேணாம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற இடத்துல நமக்கு என்ன பேச்சில இல்ல, பலத்துல தான் எல்லாம் இருக்கு. நாம எல்லாரும் பேச்சிலேயே பெரிய சபையில கட்டி முடிச்சிருவோம் பாருங்க. பேச்சிலேயே கிறிஸ்துவோட 2வது வரியை கொண்டு வந்துருவோம். அது நமக்கு தேவையில்லை. பேச்சை நிறுத்தி செயல்படு, பேச்சை நிறுத்து வாழ்ந்து காட்டி. அதான் சவால். பேச எல்லாருக்கும் தெரியும், கதைக்கவும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வாழ்ந்து காட்டவும் செயல்படுவதற்கும் ஆக்களே கிடையாது. வாழ்ந்து காட்டுங்க பிறந்தா ஓடுறாங்க, பேசி காட்டுங்க எல்லாம் பேசுறாங்க. ஆகையினால என்ன சொல்லுகிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பார். அந்த மனுஷன் எந்த மனுஷன்? இப்படி வாழுகிற மனுஷன். அவன் செய்வது எல்லாம், அவன் செய்வது எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? இப்ப நீங்க செய்யறது எல்லாம் வாய்க்குமா? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க தெரியாத நீ மற்ற காரியங்களுக்கு ஏன் தலையை வச்சு கொண்டிருக்கிறாய்? நீ செய்வது எல்லாம் வாய்க்குமா? சொல்லையா பதில சொல்ல. நான் செய்வது எல்லாம் இன்னைக்கு வாய்க்குமா? அவன் இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். கனியோ கொட்டு கொட்டந்து கொட்டணும் பாருங்க. அந்த மனுஷன் செய்வது எல்லாம் வாய்க்கும், வாய்க்கும். வாழ்க! யார் இவன்? தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறான், தேவனுடைய தோட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பேசி காட்டில ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார். விளங்கிச்சுதா? ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில், எந்த காலகட்டத்தில் அவர் பேசி காட்டல? என்னமோ தெரியாது, ஆண்டவர் செய்யாத ஒரு இந்த கனி சபைகளுக்குள்ள பூந்துதான் இருக்குது இல்லையா? பேசுறது வள 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 வளன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர்கிட்ட இல்ல இந்த கனி, எப்படி வந்ததுன்னு சொல்லி நமக்கு இன்றைக்கும் கேள்வி, ஆச்சரியமான கேள்வி இல்லையா? இல்லாத கனிகளை சேர்த்துக் கொள்ற காலத்தில் இருக்கிறோமோ? வேதத்தை அதை பிடித்துக் கொள். அதுக்கு நான் தான் ரெண்டு மூன்று பரிசு அடிக்கும் போது சொன்னேன், இந்த ஜெர்மன்ல அது சரியான வார்த்தையின்படி அதை லேபன் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. லேபன் பண்றேன்றத தமிழ்ல வந்து எனக்கு விளக்க 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 விளக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு விளங்குதே இல்லையாது. அந்த தமிழ்ல அந்த டச்சில் இருக்க வசனம் வந்து, அதாவது தண்ணிக்கு அந்த மூழ்கிறது மாதிரி, லேபன் அதாவது நான் வாழுகிறது, வசனத்துல வாழ்றது, வசனத்துக்குள்ள வாழ்றது, வசனத்துக்குள்ள. அது அது எப்படி விளக்க? எங்க நிக்கிறோம் நாங்க? தேவ ஆவியானருக்கு பக்கத்துலதான் நிக்கிறோமா? தேவ ஆவியானருக்கு பக்கத்துலதான் நான் நிக்கிறோமா? ஜீவ நதி, பேரின்ப நதி, அபிஷேகம், எண்ணெய் என்று ஏராளம். நாம எப்படி நிக்கிறோம் சொல்லி நமக்குத்தான் தெரியும். ஆராதனைக்குள்ளே நாம் வருகிற நாம், சபையிலே இருக்கிற நாம், நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்டப்பட்டினுடைய பிரதிபலன் என்னன்னு சொல்லி நாம ஒரு காரியம் பார்த்திருக்கேன். என்ன? கனி கொடுக்கிறவர்கள புஷ்டியாக ஆசீர்வாதமான ஒரு மரமாக நாம் நிக்கணும், மற்றவர்கள் உன் அண்டையிலே வந்து தங்குகிற ஒரு மரமாக நீ நிக்கணும், மற்றவர்கள் உன் பக்கத்திலே வந்து வெயிலுக்கு அதுல கொஞ்சம் இருந்துட்டு போவோம் என்று சொல்லி விரும்புகிற ஒரு மரமாக இருக்கணும். மற்றவர்கள் இங்கே போனால் ஆசீர்வாதம், இங்கே போனால் நல்லதுதான், இங்கே போனால் உனக்கு பேசினால் காணும் என்ற ஒரு நிலைமையில நீ வாழணும். அதுதான் நாட்டப்பட்ட மரம். இல்லையோ இந்த மூலையில வைக்கப்பட்ட ஒரு மரமாக இரு, இல்லையோ புடுங்கி கொண்டு வந்து வைக்கப்பட்ட மரமாக இரு, இல்லையோ எங்கேயாவது அங்கெங்க தெரியுமா இந்த நீர் பாயிர அந்த ஓரத்தில் நடப்பட்ட மரம், அது எப்பவும் பட்டு போயிருந்ததை கண்டிருக்க முடியாது. பட்டுப்போ இருந்ததை நான் காணல, பச்சை குறைஞ்சிருந்ததையும் நான் பார்க்கிறேன் கண்டது. அது எப்பவும் பச்சையாத்தான் இருக்கும் பாரு. ஆனா அந்த நீர்க்காய்களின் ஓரமாக நடப்பட்டிருக்கிற மரத்தில் ஓட்டம் வந்திருக்கிறது நான் கண்டிருக்கிறேன். சில பூச்சிகள் வந்து இருக்க விடுறது பாருங்க, அதுல அதை அரிச்சு அரிச்சு ஓட்டாங்க, ஆனா பச்சை குறையாது. ஆனா பூச்சி வந்தது நிமித்தம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, ஆகாயத்தில் எத்தனை பறவைகளும் பறக்கலாம், அது வந்து நம்ம தலையில கூடு கட்டாம இருந்து பாக்குறது நம்மோட பிரச்சனை இல்லையா. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுமா, கூடு வந்து கட்டு என்னன்னு வா வந்து கட்டிக்க, நம்மட கூட்டு நம்மட தலையில வந்து கட்டிக்கன்னு சொல்லிட்டு. ஆகையினால பூச்சி உன் மரத்து உனக்கு மேல வராத படிக்கும், உன் வாழ்க்கை அழிக்காத படிக்கும், உன் சனிகளை கெடுக்காத படிக்கும் பாதுகாக்கிறது உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய காரியம். நீர்க்காய்களின் ஓரமாக நடப்பட்டிருந்தாலும் உன் இலைகளை உதர்ந்து விடாத படிக்கு பாதுகாத்துக்கொள். இப்படி இருந்தா நாங்க இதுலயே பேசிக் கொண்டிருக்கலாம் பாருங்க. நான் சில எண்ணுமுறை சில காரியங்கள் பேசுறேன். சங்கீதம் 66:13 வாசுங்கள்.
சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன்.
ஆலயத்துக்குள்ள வர வேண்டிய நாம், தேவ ஆலயத்துக்குள்ள வருகிற நாம் எப்படி வரணுமா?
சர்வாங்க தகன பலிகளோடு
எப்படி வரணும்? சர்வ அங்க தகன பலி, சர்வ அங்க தகன பலி. இப்படித்தான் நாம் எங்க வரணும்? ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும். எப்படி? சர்வாங்க தகன பலியோடு. சர்வாங்க தகன பலி எப்படி தெரியுமா பலிகிறது? தெரியுமா தெரியாதா? வாசிக்கத்தானே அது தெரிகிறதுக்கு. வாசிக்காத படினால்தான் நமக்கு ஆராதனையில் எப்படி இருக்கணும், எப்படி நிக்கணும், எப்படி வரணும், எப்படி போகணும் நமக்கு தெரியாம இருக்கிறது. லேவியராமம் 9 சீக்கிரமா அவங்க டகன் டகன். லேவியராமம் 9 அதுல சரி, அதுக்கு முதல்ல சரி முதல் வசனத்தை 2 சீக்கிரம் வாசிங்க.
8 நாளிலேயே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சன்னதியில்
பலியிடுங்க. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? சர்வாங்க தகன பலியிலே என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? கோளாறதையும் இருக்கக்கூடாது. கோளாறு இல்லாததான் சபைக்குள்ள வந்து என்ன செய்யுது? தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துது. சோ இந்த ஆடு எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும். நான் என்ன செய்யறேன்? 6 செய்யாத அட்டவாசம்லாம் செய்து வந்து 7 என்ன செய்ய பாக்குறேன்? நான் என்ன குறிச்சு பேசுறேன்? உங்களை குறிச்சு நான் பேசவே மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்? ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த போறேன். யார என்ன? இப்ப என்னுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து என்னுடைய பலியை முகர்ந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு மூக்கடைச்சு செத்து போயிடுவாரியா? என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுமா? நான் வர்றேன், நான் வர்றேன், நான் ஆலயத்துக்கு வர்றேன். நான் யாரு? சர்வாங்க தகன பலி, தேவன் விரும்புகிற ஆடு, தேவனுடைய பலிபீடத்திலே நான் கொண்டு வருகிறேன். யாரு என்ன? ஆனா ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்றேன்னா, பழுது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்றும் பழுதொன்றும் இருக்கக்கூடாது. இந்த வீடுகள்ல ஆடு மாடு வளர்க்கிறவங்க வயசு போற நேரத்தில் இல்லாட்டிக்கு கொஞ்சம் சிவம் இல்லையா அப்படின்னு உடனே அடிச்சு அதான் நல்லா அந்த மாதிரி அடிப்பாங்க இல்லையா? இல்லையா? அப்படி இல்ல. ஆண்டவருக்கு நான் ஆலயத்துக்குள்ள வருகிற, நீ எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும் ஐயா, பழுதற்றதாக இருக்கணும். நான் அதுல கவனிச்சு என்ன தெரியுமா? சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்கு சொல்லி ஒரு நிபோ இருக்கிறது. அது நிபோன்னு ஒரு நிலைமை இருக்கிறது, ஒரு மனநிலைமை. என்னுடைய மனநிலைமையில தங்கித்தான் என்னுடைய பலி இருக்கிறது. அப்படி ஆலயத்துக்குள்ள வரைக்கல மனநிலைமை எப்படிப்பட்டது என்பது முக்கியம். சர்வாங்க தகன பலி என்று சொல்லினால் உன்னை முழுவதுமாக, சர்வ முழுவதுமாக உன்னை தேவனுடைய சமூகத்திலே ஒப்படைப்பேன். அதையும் அங்கு 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 ஆக அங்கு வேற ஆணி வேறு ஆக அதுல கழுத்தை கூட புரிக்கவேன்னு சொல்லி சொல்லப்படுறது. பின்னுக்கு பார்த்தோம் சர்வாங்க தகன பள்ளியில ஸ்டோரியில பார்த்தது என்ன, கழுத்தை பொறுத்துவை அங்கங்களை பொறுத்துவை பலிபடத்தில் கொண்டு விட ஆராதனைக்குள்ள வந்து விட்டா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோலிங் இருக்க கூடாது, நம்முடைய சுயத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடாது, நம்முடைய காரியத்தில் கண்ணோக்கமாக இருக்கக்கூடாது. சர்வ அங்க தகன பலி என்று சொல்லிச்சுன்னா ஆலயத்திலே முழுவதுமாக உன்னை அர்ப்பணிக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா, தேவன் இறங்கி வரணும், தேவன் வந்து எங்களை ஆசீர்வதிக்க, தேவன் நம் மத்தியில வந்து உலாவன், அவனை கொண்டு வர்ற பலி தேவன் விரும்புகிற மாதிரி இருக்குதா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் டெலிபோன் அடிச்சுக்கல காய்ச்சி கொண்டு இருக்கல ஆராதனையில காலமேலேயே, ஐ மீன் ஆராதனைக்கு வலிக்கிறேக்கிலேயே சின்ன புறையில காரியத்திலிருந்து சில சண்டைகள் உருவாமாம் வீட்டில். அவன் சொன்னா இதெல்லாம் ஆராதனை நம்ம வீட்டுல இதெல்லாம் ஆராதனைக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டான், இங்கதான் ஆரம்பிக்கிறது ஆராதனை என்று சொல்லி சின்ன பிள்ளையில ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் சிரிச்சு கொண்டு வருவாங்க எல்லாரும். ஆரம்பம் இது இப்படித்தான் ஞாயிற்றுக்கிழமை, நம்முடைய பலி எப்படி இருக்கிறது என்பது நமக்கு முக்கியமானது. இந்த ஆராதனைக்கு வருகிற பொழுது நீ எந்த நிலைமையில இருக்கிறாய் என்பது முக்கியமானது. எனக்கு இல்ல உனக்கு தனிப்பட்ட விதத்தில் நம்ம எந்த நிலைமையில மனநிலைமை இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் அங்கம் அங்கமாக புரியும் சொல்லி. அதேத்துல ஆண்டுச்சுன்னா நம்முடைய இருதயமும் அதை திருக்கும் கேடுள்ளது. நான் நினைச்சேன் இதுதான் இருதயம் தான் ஒன்று வடிவானதுன்னு சொல்லி பார்த்தா அதையும் ஆண்டவர் விட்டு வச்சாரு. முகம்தான் அப்படி இப்படி இருக்குது, ஆக்கள் தான் அப்படி இப்படி, அப்படி இருதயம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய எல்லா எல்லா அங்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா இந்த இருதயம் இருக்கு பாரு அது திருக்குள்ளது, அது கேடுள்ளது, அது எந்த நிலைமையில இருக்குது? சர்வாங்க அங்க சர்வாங்க தகன பலியா செலுத்த போகிறாய், உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? அந்த வசனத்தில் அப்படியே பார்த்தா பாவ நிவாரணம் அது இல்லை, சரி பாவ நிவாரணம் சொல்லிட்டு வந்து பதினோராவது, இது பாவ நிவாரண அடிப்படையில் வந்து சொல்லப்படுகிறது. பதினோராவது வசனத்தை வாசிங்க.
மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான்.
திருப்ப வாசிங்க.
மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான்.
மாம்சமானது ஆலயத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். பாவ நிவாரணத்தில் வருகிறது அது மாம்சம், ஆலயத்தினுடைய மாம்சம் இருக்கு, ஆலயத்தினுடைய தோல்கள் ஆயிரத்தி காரியங்கள் இருக்கு, மாம்சங்கள் எல்லாம் எங்க இருக்க வேண்டும்?
ஆலயத்துக்கு
அது வெளியில, இங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, இதற்குள்ள இந்த விளையாட்டு சரி வராது. ஆண்டவர் சொன்னார் ஆலயத்துக்கு புறம்பில் அதை சுட்டரித்துட்டு பலியை கொண்டு வா, உள்ள பலியை எங்க கொண்டு வா, இங்க கொண்டு வா. நான் வந்து பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா தேவ மனுஷர்கள் பலி செலுத்தினுடனே உண்டு அக்கினி புறப்பட்டுவார், இல்லைன்னா தேவன் வந்து முகந்தார் என்று இருக்கு. இதுல கடைசியில் கடைசி வசனத்தில் இருக்கு புறப்பதா அவர் வந்து அவருடைய நாக்கு நக்கிட்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா உன்னுடைய பலிய மாத்திரம் ஒன்றுமே ஆடுது இல்லையே ஐயா, ஏன் நாம பெரிய உங்களுக்குள்ள நாம ஒரு பெரிய ஆக்களா இருக்கலாம் பாருங்க, பெரிய பேச்சாளர்களா இருக்கலாம், பெரிய அறிவாளிகளா இருக்க, ஆனா உன்னுடைய பலி தேவனாலே அங்கீகரிக்கப்படவில்லையே, ஏன்? அங்கே சொல்லப்படுகிறது மாம்சத்தெல்லாம் வெளியே சுட்டறி, ஆகினாலே நீ சர்வாங்க தகன பலியை உள்ளுக்கு கொண்டு வருகிற பொழுது மாம்சத்தில் வராதே, உன்னுடைய அயோக்கியத்தில் வராதே, உன்னுடைய சிந்தனையில் வராதே, உன்னுடைய பலத்தில் வராதே, நீ வர வேண்டியது சர்வாங்க தகன பலி எல்லாம் நீர் தான் ஆண்டவர், எல்லாம் நீர்தான். கரங்கள் முடியாது சிலுவையில் என்ன பாட்டு, பாவங்கள் செய்தது நான் அல்லவோ பாடுகள் பட்டது என்ன, கள்ள எண்ணம் கொண்டது என் சிந்தை அல்லவோ, முள்முடி சுட்டப்பட்டது நீரில் வந்து பாட்டு இருக்கு இல்லையா, சொன்னி வரைக்கும் எப்படி வரணும் ஆண்டவரை எல்லாம் உம்முடையது, என்னுடைய கை உம்முடையது, என் கால் உம்முடையது, என் சிந்தனை உம்முடையது, என் இருதயம் இன்னும் உம்முடையது ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய பாதத்தில், இந்த ஆரம் எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை இந்த நிகோவில் நாம் உள்ளுக்கு வருகிறோமா, எந்த நிகோவில் நாம வருகிறோம் ஆராதனைக்கு, நாம எப்படி வருகிறோம் ஆராதனைக்குள்ள, சர்வ அங்க பலி, நாம எல்லாம் ஏன் வர்றோம், ஆண்டவருக்கு பலி செலுத்த வருகிறோம், என்ன பலி செலுத்த வருகிறோம், துதி பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்க பலி, நம்மளை ஏ பலியாக கொடுக்கிற ஆண்டவரே வருகிறோம், சரி. ஆனா வேதம் சொல்லுகிறபடி நாம் கொண்டு வருகிறோமா எங்களை தேவனுடைய சமர்ப்பிக்க, இல்லைன்னு சொன்னா உளராத உளட்டல் உணர்வு, செய்யாத அட்டவாசம் செய்து, பேசாத பேச்சுக்கள் பேசி, வாதாட வாதாட்டங்கள் வாதாடி நாம வருகிறோம் ஆராதனைக்கு. நம்முடைய ஏழு நாளும் இந்த ஆராதனை தான் போக்கஸ் பண்றோம், ஆனா அந்த ஏழாவது நாள் நாம இழந்துட்டு அதுல பிரயோசனம் உனக்கு இல்லையே. ஆறு நாள் நாம ஓடாத ஓட்ட என்ன, ஆராதனை 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 நல்லா இருக்கணும், ஆராதனை அபிஷேகம், ஆராதனை ஆராதனை அபிஷேகம், வசன ஆண்டவர் பேசுனா ஏழாவது நாள்ல நாம வந்து என்ன செய்யறோம். இப்ப வாசிங்க 12 வசனத்திலிருந்து,
பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான் ஆரோனின் குமாரன், அது ரத்தத்தை அதனிடத்தில் கொண்டு வந்தார்கள், அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான், சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான், பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியை கொண்டு வந்து,
அப்படியே அப்படியே இது என்ன சர்வாங்க தகன பலியை அங்கே பிரதிபலிக்கிறது. எப்படி சர்வாங்க தகன பலிக்கு ஆடு பிடிக்கப்பட வேண்டும், எப்படி அது அது வார்த்தையிலே அது எப்படி சொல்ல, சர்வ அங்க தகன பலி எல்லாம் பிடுங்கப்பட்டு நீ தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அங்கு அங்கு அங்காக தேவனுடைய சமூகத்தில் நீ வைக்கணும், அதான் சர்வாங்க தகன பலி. நாம தேவனுடைய சமூகத்தில் குழந்தைங்களை அப்படியே வைக்க வேண்டும், அப்பொழுது வந்து ஆண்டவர் எங்க பலியை முகந்து கொள்ற. இன்றைக்கு நம்முடைய நோக்கி ஆண்டவர் வர்றாரா முகர்றாரா போறாரான்றது சில பேருக்கு ஆண்டவர் வந்து போறதே தெரியாது, அவ்வளவு பிஸி, அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு சிந்தனை நிறைய, உங்களுடைய சிந்தனை எவ்வளவுக்கு நிறைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் தேவன். நான் தான் ரெண்டு வயசடிக்கு மேல பேசினா இல்ல, நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் சொன்னா முழு மனதோடு தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க இல்லையா. ஏன் ஆண்டவர் முழு மனதோடு முடிஞ்சு சொன்னார், நாம நமக்கு இல்ல, நாம என்ன, நாம என்ன ஏதோ எல்லாம் நிரப்பி வச்சுட்டு ஆண்டவர் ஆராதிக்க வர்றது இல்லையா. சங்க சர்வாங்க தகன பலியை குறித்து கொஞ்சம் கவனம் உள்ளவர்களாக இருங்க, நீ வர்ற நிலைமையில இருக்குது தேவனுக்கு ஆராதனை, நீ வருகிற காரியத்தில் தங்கி இருக்கிறது தேவனுடைய ஆராதனை. இதுல கடைசி வசனத்தை வாசிங்க,
அந்தியின் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது, ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள்.
இதுதான் எகிப்னஸ், உன்னுடைய எகிப்னஸ் என்ன, உன்னுடைய ஆராதனை முடிவிலே உன்னுடைய பதில் என்ன, இந்த ஆராதனையின் முடிவிலே உன்னுடைய பதில் என்ன, உன்னுடைய பலியினுடைய பதில் என்ன, அங்க வச்ச பலிக்கு என்ன தெரியுமா பதில், அக்கினி புறப்பட்டது பலியை நக்கிட்டது, ஜனங்கள் எல்லாரும் குப்புற விழுந்து சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டாங்க. என்னுடைய பதில் என்ன, உன்னுடைய பதில் என்ன, நான் ஆராதனையின் முடிவு. சர்வ அங்க தகன பலியாக உன்னை கொண்டு வா, தேவனை சமூகத்தில் கொண்டு செலுத்து, அதுதான் நல்ல ஆராதனை, அதான் புஷ்டியான ஆராதனை, அதான் ஆரோக்கியமான ஆராதனை. தேவன் வருகிறது, வந்து உன்னுடைய காரியத்திலே உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் எப்படி சபையிலே ஆராதனையிலே இறங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 27:4 வாசிங்க சீக்கிரமாக. சங்கீதம் 27:4
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
திருப்ப வாசிங்க, நல்ல வாசிங்க.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் சேர்த்தேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு வர்றேன். ஏன் ஆராதனைக்கு வர்றோம் ஐயா? பதவி சொல்லுங்கய்யா, நாம ஏன் ஆராதனைக்கு வர்றோம்? நாம ஏன் ஆராதனைக்கு வர்றோம்? நாம ஏன் ஆராதனைக்கு வர்றோம்? வேதம் சொல்லுகிறது அவன் தாவீது ராஜா அவன் என்று சொன்ன, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி ஓடி ஓடி வர்ற. நீ ஏன் வர்ற சொல்லி, நீ ஏன் வர்ற? தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி வருகிறாயா? தேவனுடைய அபிஷேகத்தில் மூழ்கணும்னு சொல்லி வருகிறாயா? தேவ வசனத்தில் பசியாரணும் சொல்லி வருகிறாயா? எல்லாவிட்டா ஏதாவது உளறி தள்ளிட்டு போறதுக்கு வருகிறாயா? நான் ஒன்றையே கேட்டுனையா, அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு. அடுத்தது என்ன தெரியுமா? செகண்ட் பாயிண்ட் வாசிங்க, அந்த வசனம் திருப்பி வாசிங்க.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி
செய்யும்படியாக. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்ய வர்றோம் சொல்லுங்க?
ஆராய்ச்சி செய்யும்.
கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்ய வர்றோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் என்ன செய்ய வர்றோம்? நாம என்ன செய்யறோம்? சரி, என்ன ஆராய்ச்சி செய்யறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீதங்காரன் சொல்றான், நான் வர்றது ஏன் வர்றேன்? தேவனுடைய மகிமையை காணணும், அதான் என்னுடைய தாகம், அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய வாஞ்சை. தேவனுடைய மகிமையை கண்டு நான் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் வருகிறது என்னத்திற்கு? ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஆராய்ச்சி செய்யணும்? வேதம் தான் சொல்லுது ஆராய்ச்சி செய்ய சொல்லி. என்ன ஆராய்ச்சி? நீங்க எல்லாம் சரியா என்னோட படிச்சவங்க பாருங்க, ஏன்னு சொன்ன மூத்திலேயே தெரியுது நீங்க என்ன ஆராய்ச்சி செய்யறீங்கன்னு சொல்லி. பதில் சரியா இருந்தா பேச ஆரம்பித்து கேட்டிருப்போம் பாருங்க. நாம செய்யறது சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கு. ஆராய்ச்சி செய்ய ஐயா, வேற வசனத்தில் ஆராயா ஏதாவது வந்திருந்து. நான் உண்மையிலதான் கேட்கிறேன், ஆராதனைக்கு இத்தனை வருஷமா வர்றோம், இதுல வந்திருந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து பக்கத்துல உங்களோட சேர்ந்திருந்து ஆராதனைக்கு மண்டுக்கு பாயில திறந்து இங்க வாங்க ஒரு வசனம் ஒன்று தெரியும் என்னோட சேர்ந்து புரியுங்க கண்டுபிடிங்க யாரு செய்திருக்கீங்க? சரி, நீங்க பிரதர் மேல எல்லாம் வந்திருந்து ஓகே ஒரு வசனத்தை எடுத்துட்டாங்க, பிரதர் எனக்கு அந்த வசனத்தை காணல, நேற்று ஒரு வசனம் கனவுல வந்துச்சு. கனவில் எல்லாம் ஏதோ எல்லாம் வருது, வசனம் வருதே இல்ல பாருங்க. வசனம் ஒன்று வந்துச்சு, இந்த வசனத்தை எடுத்துட்டாங்க, இந்த வசனம் எனக்கு தேவையானது, இந்த வசனம் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த வசனத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்குது, எனக்கு ஆண்டவர் இன்னத்துல உள்ளத்துல நேற்று போட்டார், இதுல வந்துச்சு எடுத்துட்டாயா? ஆராய்ச்சி தேவனுடைய சமூகத்துல என்ன ஆராய்ச்சி? என்னையா ஆராய்ச்சி? வேத வசனத்தை நல்லா ஆராய், நல்லா ஆராய். அதை விட்டுட்டு சும்மா ஆராய கூடாது. ஆராய்ஞ்சி சளிச்சு அதுல நன்மையும் இல்லாமல் வேத ஆராய்ச்சி செய்யுதுன்னு சொல்லி போட்டு எல்லாம் ஆராயிருது பாருங்க. ஆராய்ச்சி திருப்ப வாசிங்க,
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்.
நான் தங்கி இருக்கிறதுக்கு இந்த ஒரு இடத்தை நான் வைத்திருக்கேன். அது எங்க? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய சபையிலே நான் தங்கி இருக்கணும், நான் காத்திருக்கணும், நான் தங்கி இருக்கணும். அவனவன் என்னென்னதுக்கெல்லாம் தங்கி இருக்கிறான், காத்திருக்கிறான். ஆனா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க நமக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேற காரியங்களுக்கு எதுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம ஆறாவது உங்களுக்கு வந்து சொன்னவா பிரசங்கிச்சம்மா, நல்லா கதைங்க. ஏதாவது ஒரு ரெண்டு பிடிச்சி வச்சு அதை வச்சு கதைச்சு கொண்டே இருங்க என்று சொல்லி நாம பிரசங்கிச்சம்மா, அப்படி செய்யுங்க என்று சொல்லி. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்கு அதுவே பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி பலிபீடம் கட்டுவாங்க. ஊழியக்காரங்கெல்லாம் ஜனத்தை கூட்டிக் கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் தாங்குறாங்களோ அங்க முதலாவது செய்யறது என்ன தெரியுமா? பலிபீடம், முதலாவது ஆராதனை. நாமெல்லாம் போற போற இடமெல்லாம் முதல்ல ஆண்டவருக்கு சோத்திரம் சின்ன ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது சொல்றீங்களா? இல்லைன்னு சொன்னா முதல்ல வந்த விஷயத்தை பார்ப்போம், என்னங்க வாங்க போங்கன்னு சொல்லி விஷயத்தை முடிச்சுட்டு போயிட்டு வர்றீங்களா? எங்கெல்லாம் சந்திக்கிறோமோ அதுல முதல்ல ஒரு ஜபம் போலையா, ஜபம் பண்ணு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவங்க போற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிற வண்ணத்தில் அவங்க கூடாரம் சொல்லி போடுவாங்க, ஆலயம் சொல்லி அவங்களோட அளவின் படி அதெல்லாம் போட்டு ஒரு சின்ன பலிபீடம் வச்சு அதை நினைக்க. இதை சுத்தி என்ன செய்வாங்க? ஜனங்க தங்கட வீடெல்லாம் போட்டுருவாங்க. ஆராதனை சுத்தி, ஆலயத்தை சுத்தி, சபையை சுத்தி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கு. அதான் உனக்கு ஆசீர்வாதம், அதான் உனக்கு நன்மை, அது உனக்கு வாழ்வு இல்லையா? அதை விட்டுட்டு தூரத்தை போட்டுட்டு நின்றியோ அங்கே இருக்க வேண்டியதுதான், அங்கே நிற்க வேண்டியா இல்ல. அடுத்த முறை வர்ற தண்ணியோட மரம் எல்லாம் அடிபட்டு போகுது, எங்க போகுது தெரியாது. ஏன் நாட்டப்பட இல்லை, வைக்கப்பட்டிருந்த மரம் பத்து வருஷமா வச்சிருந்தாங்க, சோர்ந்து போயிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு வந்த தண்ணியோட போய் சேர்ந்துட்டு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்.
நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பேன். என் வாழ்நாள் முழுத்திலும் தேவனுடைய சபையில நான் காத்திருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய மகிமையை காண நான் ஓடி வருவேன். என் வாழ்நாள் முழுவதும் சபையிலே வந்து தேவனுடைய விலை மதிக்க முடியாத வார்த்தை, தேன் கூட்டில இருந்து வருகிற தெளிதெல்லும் மதுரமான அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நான் ஆராய்ச்சி செய்வேன். தேவன் என்னோடு ஏதாவது என்று பேசுவதற்கு அதை குறித்து நான் ஒரு ஆராய்ச்சி செய்வேன். தேவன் என்னோடு பேச வேண்டும், தேவன் என்னோடு பேச வேண்டும், அதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்வேன். இனிமேல் யாராவது வந்து கதைக்கு வந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம் வான்னு சொல்லி கூட்டிக்கொண்டு வசனத்தை திறந்து நல்லா முன்னுக்கு வச்சுட்டு நீங்க ஏதாவது வசனத்தை கேளுங்க, அவங்களுக்கு வசனம் எடுத்து திறக்கு. அதுக்கு பிறகு கிட்ட ஒருத்தன் வரமாட்டான். ஆகையினால ஆராய்ச்சி செய்து 84:10 வாசிங்க. சங்கீதம் 84:10 10.
ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.
என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில சபையில சமூகத்தில தேவனுடைய சமூகத்தில தேவன் வந்து இறங்கிய இடத்துல நான் பாதத்தில் காத்திருப்பதையே என்ன செய்தேன்? தெரிந்து கொண்ட மனுஷனை பார்க்க தெரியும். தேவனுடைய சமூகத்தை நோக்கி வருகிற, தேவனுடைய மகிமையை காண வருகிற, தேவனுடைய பலிபிடத்தில் தன்னை பலியாக கொடுக்க வருகிற மனுஷர்களை பார்க்க தெரியும் ஐயா. சீக்கிரமா போமா. ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சங்கீதம் ஐந்து வேளை வாசிங்க.
நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்.
ஆலயத்துக்குள் அவன் வந்து எப்படி தேவனை பணிந்து கொள்வாரா? எப்படி திருப்பி வாசிங்க.
நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்.
எப்படி பயந்து அவர் பணிந்து கொள்வாரா?
பயபக்தியுடனே
தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து எப்படி பயந்து கொள்வாரா? நாம எல்லாம் பயபக்தியோட தான் வந்து தெரியுமா? உனக்கு உனக்கு செல்ஃப் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட செக் பண்ணு பாருங்க. உங்களுக்கு தான் முதல்ல ஆராய்ச்சி சொல்லி வேதம் சொல்லு. எனக்கு தாவீது ராஜா சொல்றது உனக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்ணோன்னு சொல்லி என்னை ஆராய்ந்து பாருங்க சொல்லி. நம்ம ஆராயறதுக்கு டைமே கிடையாது பாருங்க. நீ ஆலயத்துக்கு வந்த பொழுது உன்னுடைய நடத்தைகள், உன்னுடைய போக்குகள், உன்னுடைய வரத்தைகள், உன்னுடைய செயல்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்த வண்ணமாக இருக்கிறதா? தாவீது ராஜா சொல்றாரு நான் ஆலயத்துக்கு வர்றேன், தேவனுடைய சமூகத்துக்குள்ள நான் வந்துட்டேன், ஆனா நான் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கிறேன், பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்துல நான் வருகிறேன், பயபக்தியோடு வந்து ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன். யா நாம எப்படியா தெரிகிறோம்? மகிமையை காண வந்தவன், தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வந்தவன், அவன் பயபக்தியாக நடப்பான், அவன் பயபக்தியாக தெரிவான். ஆலயத்துக்குள்ள நிற்கிற பொழுதெல்லாம் அவன் தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஆராதனையிலே வருகிறது. எனக்கு நடக்க தெரியாத நடக்கிறவனுக்கு பிரசன்னம் இருக்கிறது தெரியாது, அதனாலதான் அப்படி நடந்து கொள்றது. பேச தெரியாமல் பேசுகிறது ஆலயத்தில் பிரசன்னம் இல்லை இருக்கிறது தெரிய அந்த அனுபவம் கிடையாது அப்படி சொல்லும். அந்த அனுபவம் இருந்தா தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய சமூகத்திற்கும் கனம் எப்படி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தா புதிய ஏற்பாட்டை விட இன்னும் அருமையா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசு சரீரபூர்வமாக உலாவி நடந்தார். அன்னைக்கு வந்ததெல்லாம் அப்படியே வரும், எல்லாம் வரும், நேரத்துக்கு நேரம் வரும் இல்ல, வரும், வந்து இறங்கும் போகும், வந்து இறங்கும் போகும். அப்ப ஜனங்கள் நடுங்க நடுக்கம் இருக்கு பாருங்க, அது மயா பயங்கரமான நடுக்கம். அதனால வாசுப்படியிலே நான் காத்திருக்கிறதை தெரிந்து கொண்டேன். நாம என்னத்தை தெரிந்து கொண்டிருக்கோம்? இந்த உலகத்தில், இந்த காரியத்தில், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்பாட்டில, நம்முடைய போக்கில, நம்முடைய வரத்தில் என்னத்தை நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலரை வாண்ட முதலாவது ராஜா, சவுல் ராஜா இருந்ததுக்கு, தேவனாலே உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு தேவனாலே தேவனுடைய விருப்பத்தில் முதல்ல சவுல் ராஜா உருவாக்கப்பட்டால் அது ஜனங்கள் எல்லாம் விரும்பினாங்க. ஜனங்கள் எல்லாம் இவர ராஜா ஏன்ச்சுன்னா அவரை பார்த்தா நல்ல புஷ்டியா இருக்கிறாரு, இவர் பார்த்தா தான் ராஜா மாதிரி தெரியுது எங்களுக்கு, இவர் நடைய பார்த்தா ராஜா இருக்கு, ஆண்டவர் சொன்னார் உன் வழிகள் என் வழிகள் இல்ல, நீ பாக்குறதும் நான் பாக்குறதும் இல்லைன்னு சொல்லி தாவீது ராஜா கடைசி மகன் ஆடு மேத்தோரத்துல கொண்டு சொன்னாரு, ஓத்து தைலத்தை ராஜாவாக ஆக்கு, இவர் தான் ராஜா, சமஸ்த இஷ்டவில் இவன் தான் ஆளன். இவ்வளவு நாள என்னத்தை மேய்த்தாரு? ஆட்டை மேய்த்தாரு, ஆட்டோட பேசவே தெரியாது. அந்த ராஜா வந்து சொல்றான், நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிற மரத்துக்கு கீழே இருந்து ஆடு என்ன செய்கிறது பார்ப்பது அல்ல, நான் தெரிந்து கொண்டது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை, நான் அங்கே வந்து காத்திருப்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தாவீது ராஜா எடுக்கிறார். சீக்கிரமாக அடுத்த வசனம் 48:9 வாசிங்கள். சங்கீதம் 48:9.
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
திருப்பு வாசிங்க.
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
திருப்பு வாசிங்க.
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
வாசிங்க.
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
சபைக்கு வந்திருக்கிற நானும் நீயும் என்னத்தையா சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? சொல்லும் மனதை திறந்து தாவீது ராஜா சொல்றான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து என்ன செய்கிறேன்? தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய மனதிற்கத்தை நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனா நீயும் நானும் என்னத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கோம்? என்ன நோக்கத்தோடு நாம வந்து இருக்கிறோம்? எண்ணத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சொல்லு, சமஸ்த இஸ்ரவேலில் இருந்து ராஜா சொல்லுகிறான், நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து சிந்திப்பது ஒன்றே. அவன் ராஜாவாக இருந்தான் பாருங்க, எந்த தேசத்தை எப்படி பிடிக்கணும் சொல்லி யோசிக்கல. நம்முடைய அரசர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் முடிவெடுக்க அவன் வரவும் இல்லை. அவன் வந்திருந்து யோசிச்சது எல்லாம் என்ன தெரியுமா, உன்னுடைய கிருபையினாலே என்னை ராஜாவாக ஆக்கினீரேன், உன்னுடைய கிருபையினாலே என்னை ரட்சித்துக் கொண்டீரேன், உம்முடைய கிருபையினால என்னை வாழ வைத்திருக்கிறீரே, காலை தோறும் புது கிருபை புதிதாய் கொண்டு இருக்கிறது, இன்னைக்கு நாம் நிற்பது வாழுகிறது செயல்படுகிறது எல்லாம் உம்முடைய கிருபையே என்று சொல்லி ஆலயத்தில் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தாயா. நாம என்ன சிந்திக்கிறோம் சொல்லுங்க ஐயா, நம்ம சிந்தனையில என்ன போய்கிட்டு இருக்குது சொல்லுங்க. நாம என்ன சிந்தித்து சிந்தித்து தேவனை ஆராதிக்கிறோம். திருப்ப வாசிங்க அந்த வசனத்தை,
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நான் செய்கிற ஒரு காரியம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது.
நாம தேவன் சமூகத்தில் என்னத்தங்க சிந்திக்கிறோம், ஆராதனைக்கு வர வேண்டிய விதத்தை நாம பார்த்தோம், ஆராதனைக்கு உள்ளுக்கிருந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம், ஆராதனைக்கு உள்ளுக்கிருந்து நாம என்னத்தை சிந்திக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு மேல என்ன நாம, இது என்னுடைய பிரதான கேள்வி, இதுவரைக்கும் நாம என்ன செய்தோம். மகிமையை தேடி வருகிறோம்னு பார்க்க தெரியும் இல்லையா, தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு பயபக்தியோடு நாம தெரிகிறோம். பதினெட்டாறு வாசிங்க சீக்கிரமாக, பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம்.
எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று.
அவர் ஆலயத்தில் இருந்து யாருடைய சத்தத்தை கேட்டாரா, என்னுடைய சத்தத்தை ஆண்டவர் எங்க இருந்து கேட்டாரு, ஆலயத்தில் இருந்து கேட்டார். நாம கூப்பிடுகிறத அவர் ஆலயத்தில் இருந்து என்ன செய்யறாரா, கேட்கிறார். அப்ப நாம கூப்பிடுகிறத கேட்கிற ஆண்டவர் இருந்து கேட்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் கூப்பிடுகிறத நாம கேட்கிறோமா, ஆண்டவர் எங்களை கூப்பிடாமலா இருக்கிறார், ஆண்டவர் எங்களோடு பேசாமலா இருக்கிறார். நீ கிருபை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தா ஆண்டவர் கேட்கிறதும் கூப்பிடுறதும் நீ கேட்கும். தேவன் விரும்புகிற பயத்தோடு நீ இருக்க இருந்துச்சுன்னா ஆண்டவர் கேட்கிறது உனக்கு கேட்கும். தேவன் விரும்புகிற பலியோடு நீ வந்தான்னு சொன்னா ஆண்டவர் கூப்பிடுங்க உனக்கு கேட்கும். தேவனுடைய வார்த்தையை நீ ஆராய்ந்து கொண்டு இருந்தா தேவன் கூப்பிடுகிறது உனக்கு கேட்கும். இன்றைக்கு மனிதர்கள் கூப்பிடுகிறதெல்லாம் எங்களுக்கு கேட்குது, விதம் விதமா கேட்குது, தேவன் கூப்பிடுகிறது எங்களுக்கு கேட்கிறதே இல்லை, எங்களுக்கு விளங்குதே இல்லை. ஐம்பத்தி ஐந்து பதினாலு வாசிங்க சீக்கிரம், இதோட முடிச்சிருங்க. ஐம்பத்தி ஐந்து பதினாலு,
நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம்.
என்னங்க வசனம் சொல்லுது, தேவாலயத்துக்கு வருகிற உனக்கு அது என்ன சொல்லுது, இன்பமான ஆலோசனை சேர்ந்து செய்து ஆலயத்துக்கு வாங்க. இன்பமான ஆலோசனை, ஆரோக்கியமான ஆலோசனை, வாழ வைக்கிற ஆலோசனை பண்ணி தேவாலயத்துக்கு வாங்க. நாங்கள் சேர்ந்து என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் சேர்ந்து இன்பமான ஆலோசனை பண்ணி இன்னைக்கு ஆராதனை நல்லா இருக்குது. தேவன் எங்களோடு பேசணும் இல்லையா? இப்படி நாம எல்லாம் செய்தோம்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் வந்து இறங்குவார். அப்படி பேசாதீங்க, இந்த ஆளை குறித்து இப்படி பேசுங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டு நல்ல ஆலோசனை இன்பமான ஆலோசனை பண்ணி எங்க வாங்க. நீங்க எல்லாம் இதுவரைக்கும் இன்பமான ஆலோசனை பண்ணியா வந்தீங்க? நல்ல ஆலோசனை பண்ணியா வந்தீங்க? நல்ல ஆலோசனை விரும்பியா வந்தீங்க? வேதம் தாயா சொல்லுது, திருப்ப வாசிங்கது.
நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம்.
கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம். போக விரும்பல, வா, நிக்கிறது வருகிறது போகிறது எல்லாம் என்னோட வா. எங்க ஆலயத்துக்கு போகணும். யோ, நீ வந்து எனச்சுன்னா வாழுவாய், நல்ல ஆலோசனை கொடு. நீ வந்து எனச்சுன்னா உனக்கு சுதம், நல்ல ஆலோசனை கொடு. நீ வந்து எனச்சுன்னா வாழுவாய், நல்ல ஆலோசனை கொடு. அதை விட்டுட்டு கண்டது கிண்டது போனது வந்தது கேட்டது எல்லாத்தையும் வச்சு உளறி ஆராதனையை கெடுக்காதே. ஆராதனை நம்முடைய ஓட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு ஆராதனை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆராதனை, எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு ஆராதனை, நம்முடைய பசியை தீர்க்கிற ஒரு ஆராதனை, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு ஆராதனை. கடைசியா தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவன் சந்தோஷமாயிருந்தான். ஏன் தெரியுமா? ஆராதனுடைய ரகசியத்தை புரிந்திருக்கிற மனுஷன் அவன் சந்தோஷமாய்த்தான் இருப்பான். உனக்கு பக்கத்தில் 20,000 விழுந்தாலும் சரி, உனக்கு முன்னுக்கு 50,000 விழுந்தாலும் சரி, ஒரு தேசமே அழிஞ்சி போயிட்டோன்னு சொல்லி காதுக்கு கேள்விப்பட்டாலும் சரி, அந்த மனுஷன் ஆராதனை தவற விடவே மாட்டான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவா, இந்த உலகம் அழியுது என்று சொல்லி சொன்னாலும் ஆராதனையை நிறுத்தாது. ஏன் தெரியுமா? அழிந்த உலகத்தை திரும்பவும் உருவாக்க என் தேவனுக்கு முடியும். உலகம் அழியுது பரவாயில்ல, அங்கே ஏதோ என்ன எரிமலை கக்குதான், பிளைட் எல்லாம் நிப்பாட்டுப்பட்டாச்சு. வரியை குறித்து பேசினா இந்த காரியம் எல்லாம் சேர்த்து பேசலாம். ஆண்டவருடைய வருகையிலே என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய காரியம் கிடையாது. இதெல்லாம் இதை குறித்து நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இன்றைக்கும் ஆஹா நன்றி, இதை பார்த்து நிக்கிறவனுக்கு தான் வசனம் ஒழுங்கே தெரியாது, படி ஒழுங்க வசனத்தை. எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் அங்க பூமி ரெண்டாகவும் தெரியும், பூமி சரிகிறது தெரியும், கடல் கொந்தளிக்க போதும் தெரியும், வெளி வரும் என்ன தெரியும், சில ராஜ்யங்கள் அழியும் தெரியும், சில ராஜ்யங்கள் சில ராஜ்யங்களை கொல்லும் தெரியும், எல்லாம் தெரியும் எங்களுக்கு. இந்த பைபிளுக்கு இல்லாத ஒன்று நடக்கல, அதனால படித்தவன் பேசாம இருப்பான். கூல். ஆனா எவன் சந்தோஷமா இருப்பான் தெரியுமா? ஆலயத்திற்கு போவோம், அங்க பூமி கக்குதுன்ற திகிலடையாது, அங்க பிரச்சினாமன்ற நடுங்கி போகாத, ஆலயத்துக்கு போவோம் எல்லாம் சந்தோஷம். தாவீது ராஜா இஸ்ரவேலை ஆண்டவனுக்கு பிரச்சனை இல்லையா? அவன தேசத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கும்? அவன தேசத்தின் தலைவர்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும்? அவன தேசத்தின் காலத்தில் ஆலயத்துக்கா வர்றேன், எங்க ஆண்டவருடைய மகிமையை நான் காணணும், சந்தோஷமோ சந்தோஷம். தாவீது ராஜா பரிசுத்த பெட்டிக்கு முன்பால் நின்று விசரணை போல ஆடினான். விசரணை போல ஆடினது அங்க இருந்தால் அவன் நகைத்ததுனால அவங்க தேவனாலேயே தண்டிக்கப்பட்டான். ஆராதனுடைய பிரதிபலனை நல்லா அறிஞ்சுக்கோ. ஆராதனுடைய நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்துகள், நம்முடைய போக்குகள், நம்முடைய வரத்துகள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்துக்கோ. என்னுடைய பிரதிபலன் தான் ஆராதனை, அதனுடைய பிரதிபலன் தான் ஆசீர்வாதம். என்ன வசனம் இருக்கு? தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் மனுஷன். சங்கீதத்தில் ஒரு இடத்துல நான் எழுதி கொள்ளேன். தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நீ இங்க இருந்து ஆசீர்வதி, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ இங்க இருந்து ஆசீர்வதி, தேவனுடைய நீ வந்தாதானே ஆசீர்வதிக்கிறதுக்கு. அதான் முதல்ல சொன்ன, சபையை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாதே. ஏன்? நீ இருக்கிற இன்பமான காரியங்களை இழந்து விடுவாய், இன்பமான காரியங்களை இழந்து விடுவாய். சரிமா, எனக்கு பழைய பாட்டிலிருந்து அநேக காரியங்களை எடுத்து பார்க்கறது. தேவனுடைய அக்கிரி எப்படி இறங்கினது, தேவனுடைய சமூகத்தில் மேகம் எப்படி இறங்கினது, அதுல ஆசீர்வாதங்கள் எப்படி இருந்தது, தேவனுடைய சமூகத்தை குறிச்சு பார்க்கறதுக்கு ஒரு இவ்வளவு காண வேண்டியது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.